போரும் சமாதானமும்.
பகுதி நான்கு.
மனிதநேய பண்புகளினதும் நாகரிக நடைமுறைகளினதும் ஒழுக்க சீலங்கள் அனைத்தையும் நிராகரித்தது. இன காழ்ப்புணர்வில் ஊறிப்போயிருக்கும் கொடிய ஒடுக்குமுறையாளரின் இராணுவ அதிகாரத்தின் முன்னே தமிழ் மக்கள் வெறுமே சாத்வீக அணுகுமுறையின் தார்மீக பலத்தோடு எதிர்த்து நிற்க முடியாது என்ற பாடத்தை கற்பித்தது. ஒடுக்குமுறையாளரை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வு அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. தமிழரின் அரசியல் போராட்டத்திற்கு இராணுவ பயங்கரவாதமே ஒற்றை பதிலாகும் என்று அவர்கள் கருதினார்கள். துப்பாக்கி முனையின் முன்னே தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்தின் சாத்வீக அடித்தளம் பலமற்றது என்று ஆட்சியாளர்கள் முடிவு செய்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி 1965 ஆட்சிக்கு வந்தது. பேரளவில் தேசிய அரசு என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த அரசுடன் கூட்டுச்சேர சமஷ்டி கட்சி தீர்மானித்தது. சில சலுகைகளை தமிழ் மக்களுக்காக பெற்று எடுக்க முடியும் என்று அது எதிர்பார்த்தது. தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் இணக்கம் காண இந்த கூட்டுச்சேரல் வழிகோலும் என்று தமிழ் தலைமை வீணாக நம்பியது. தமிழ் தேசியவாதிகளை குளிர்மைப்படுத்த பொருட்டு சமஷ்டி கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவரை அமைச்சரவையில் கபடத்தனமாக நியமித்த ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த ஆண்டில் குறித்த சில அரச அலுவல்களில் தமிழ் மொழியை பயன்படுத்தும் சில ஒழுங்கு பிரமாணங்களை நிறைவேற்றியது. மாவட்ட மன்றங்களை நிறுவும் ஏற்பாடுகள் தொடர்பாக சமஷ்டி கட்சி தலைவர் எஸ்ஏவி செல்வநாயகம் அவர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் டட்லி சேனநாயக்கா அவர்களுக்கும் இடையே ஓர் இரகசிய ஒப்பந்தமும் செய்யப்பட்டது. தமிழ் மொழி அமுலாக்கத்திற்கான ஒழுங்கு பிரமாணங்களோ பிரதேச மன்றங்களுக்கான அரசியல் அதிகார பரவலாக்கமோ நிறைவு செய்யப்படவில்லை. பேச்சுவார்த்தை மூலம் இணக்கப்பாடு காணும் வழிமுறைக்கு சிங்கள அரசியல் தலைவர்களின் இனவரி போக்குடைய அரசியல் அணுகுமுறை இடமளிக்கவில்லை. சிங்கள தேசத்தின் இனவாத அரசியல் அணுகுமுறையில் மாறி மாறி நிகழும் ஒரு வரலாற்று பாங்காக, மாற்ற முடியாத ஒரு நடைமுறையாக ஒரு உண்மையை கண்டுகொள்ளலாம். அதாவது, ஆட்சி பீடம் ஏறும் கட்சி தமிழர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முற்படும் பொழுது எதிர்கட்சியாக விளங்கும் கட்சி அம்முயற்சியை முறியடிக்கும் வகையில் தமிழ் விரோத உணர்வை தூண்டிவிடும். இதன்படி சிங்கள தேசப்பற்றாளர்களாக தம்மை இனங்காட்டி எதிராளி கட்சிக்காரரை காட்டிலும் தாம் கெட்டிக்காரர் என உயர்த்தி காட்டி அரசியல் லாபம் தேடும் ஒரு கீழ்த்தரமான அரசியல் நடைமுறையை சிங்கள அரசியல் கட்சிகள் மாறி மாறி கடைபிடிப்பது ஒரு வரலாற்று நியதியாகிவிட்டது. இத்தகைய அரசியல் பம்மாத்தில் சிக்கிக்கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சியின் அழுத்தங்களுக்கு வளைத்து கொடுத்து உடன்படிக்கையை கைவிட்டது. ஒத்துழைத்து உரிமை பெறலாம் என்ற சமஷ்டி கட்சியின் முயற்சி மீண்டும் ஏமாற்று படலத்தை சந்தித்தது. தலைகுனிவோடு சமஷ்டி கட்சி அரசுக்கு வழங்கிய ஆதரவை 1968 நிறுத்தி கொண்டது.
ஜேவிபியினரின் ஆயுத கிளர்ச்சி.
இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வுகள் 1970 தொடக்கம் 77 இடைப்பட்ட காலத்தில் அரங்கேறின எனலாம். ஜனநாயக சோசலிசம் என்ற சுலோகத்துடன் இடதுசாரி அரசியல்வாதிகளை கொண்ட கூட்டணி அரசு இந்த வரலாற்று காலகட்டத்தில் ஆட்சி பீடம் ஏறி நாடு முழுவதற்கும் பேரிடையையும் சீர்குலைவையும் கொண்டு வந்தது. இந்த காலகட்டத்திலேயே தெற்கில் புரட்சிவாத இளைஞரின் ஆயுத கிளர்ச்சியும் வடக்கில் தீவிரமடைந்த அரசியல் வன்முறையும் தலை தூக்கின. அடக்குமுறை அரசுக்கு எதிரான இளைஞர் சமூகத்தின் விரக்தியினதும் ஆவேசத்தினதும் வெளிப்பாடாகவே இவ்வன்முறை செயற்பாடுகள் நிகழ்ந்தன. இக்காலகட்டத்திலேயே தமிழ் சிங்கள இனங்கள் மத்தியிலான தேசிய முரண்பாடு கூர்மையடைந்தது. சிங்கள பௌத்த மேலாண்மைக்கு சட்ட அதிகாரம் வழங்கிய புதிய குடியரசுக்கான அரசியல் ஜாப்பு நடைமுறைக்கு வந்ததை அடுத்து தமிழ் சிங்கள தேசிய முரண்பாடு முற்றியது. இந்த வரலாற்று காலகட்டத்திலேயே விடுதலை புலிகள் இயக்கம் புறப்படுத்தது. தமிழரின் ஆயுதம் தரித்த எதிர்ப்பு போராட்டம் வலுப்பெற்றது. இக்காலகட்டத்திலேயே தமிழரின் தேசிய இயக்கமானது சுயநிர்ணய உரிமையை பிரகடனம் செய்து அரசியல் சுதந்திரத்திற்கான புரட்சி பாதையில் செல்வதற்கு முடிவெடுத்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லங்கா சமசமாய கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து உருவான அரசியல் கூட்டு 1971 மக்கள் முன்னணி அரசு என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தது. புதிய அரசு ஆட்சிக்கு வந்த மறுகணமே சிங்கள இளைஞரின் ஆயுத கிளர்ச்சிக்கு அது முகம் கொடுக்க நேர்ந்தது. நன்கு திட்டமிடப்படாது அசட்டு துணிச்சலுடன் நடத்தப்பட்ட இந்த முயற்சி அரசிடமிருந்து ஆட்சியை பலவந்தமாக பறித்து எடுப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஜனதா விமுக்தி பெரமுன என்ற மார்க்சிய தீவிரவாத அமைப்பே தெற்கில் கிளர்ச்சியை தொடங்கியது. இந்த கிளர்ச்சியை ஜேவிபி செம்மையாக திட்டமிடவில்லை. அதனிடம் ஒரு ஆணைப்பீட தலைமையோ, நெறிப்படுத்தும் நிர்வாகமோ, தெளிவான கொள்கையோ, தந்திரோபாயமோ இருக்கவில்லை. புரட்சியின் தலைமை வெகுவாக சீர்குலைந்திருந்தது. ஆயுத புரட்சி போராட்டத்தை ஜேவிபி புரிந்து கொள்ளவில்லை. அது தொடர்பான நடைமுறை பட்டறிவு கூட அதனிடம் இருக்கவில்லை. ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரையில் ஜேவிபி தலைவர் ரோகண விஜயவீரா புரட்சி போரில் தேர்ச்சி பெற்றவரல்ல. ஆனாலும் ரஷ்ய ஒக்டோபர் புரட்சி, மாவோ சேதுங்கின் இராணுவ சிந்தனைகள், சேகுவேராவின் கெரில்லா போர்முறை குறிப்புகள் ஆகிய புத்தக படிப்பால் பெற்ற அரைகுறை அறிவோடு பெரிதொரு புரட்சிக்கு அடிகோலும் பேர் அவரிடம் இருந்தது. ஒரு புரட்சி சூழலுக்கான இலக்கையோ நடைமுறை சாத்திய கூறுகளையோ கருத்துக்கு எடுக்காது வேலைவாய்ப்பு இழந்து விரக்தியடைந்த இளைஞர் சமுதாயத்தையும், காணி நிலம் இல்லாத விவசாயிகளின் ஒரு பிரிவினரையும் இந்த இயக்கம் ஒன்று திரட்டி கிளர்ச்சி செய்ய தூண்டியது. இந்த ஆயுத கிளர்ச்சி 1971 ஏப்ரல் 5 திடீரென ஆரம்பமாகி உள்ளூர் காவல் நிலையங்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. சில நாட்களுக்குள் 93 காவல் நிலையங்களை ஜேவிபியினர் தாக்கி அழித்தனர். தெற்கிலுள்ள பல நிர்வாக மாவட்டங்களும் இவர்கள் வசமாகின. இந்த திடீர் ஆயுத எழுச்சி அரசை திகைக்க வைத்தாலும் அரசு தன்னை சுதாகரித்து கொண்டு துரிதமான கிளர்ச்சி முறியடிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அவசர கால நிலையும் ஊரடங்குகளும் பிறப்பிக்கப்பட்டன. வெளிநாட்டு இராணுவ உதவி கோரி அரசு வேண்டுகோள் விடுத்தது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, பிரித்தானியா ஆகிய நாடுகள் இராணுவ தளவாடங்களுடன் உதவிக்கு விரைந்தன. தலைநகர் கொழும்புக்கு பாதுகாப்பு வழங்க அவசர நிலை அதிரடி படையணி ஒன்றை இந்தியா வழங்கியது. வெளிநாட்டு இராணுவ உதவியால் கிடைத்த நிறைவான ஆயுதங்களும் மிக கொடிய அவசரகால சட்டமும் துணைவர ஸ்ரீலங்கா அரச படையினர் வயதில் இளைய அனுபவமற்ற புரட்சியாளர்கள் மீது குரூரமான பதில் தாக்குதலை மேற்கொண்டனர். இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான இராணுவ அடக்குமுறையாக இது அமைந்தது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக 10,000 அதிகமான சிங்கள இளைஞர்கள் இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள். மேலும் 15,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். புரட்சிகர சிங்கள இளைஞர் பரம்பரை ஒன்றை இந்த எதிர்த்தாக்குதல் பூண்டோடு அழித்தொழித்தது. வேலையில்லா திண்டாட்டத்தால் துயருறும் விரக்தியடைந்த இவ்விளைஞர்கள் புரட்சிகர கிளர்ச்சி மூலம் தமக்கு மீட்சி கிடைக்கும் என்று மனப்பூர்வமாக நம்பினர். இந்த அப்பாவி இளைஞர்களின் உடல்களில் இருந்து வலிந்து ஓடிய இரத்த ஆறு காருண்யம் மிக்க பௌத்தத்தின் புனித பூமியாக பூசிக்கப்படும் சிங்கள தேசத்தின் மண்ணை கரைப்படுத்தியது. இந்த மாபெரும் இளைஞர் படுகொலையை திட்டமிட்டு நடத்தி தமது அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள தமது சொந்த பிள்ளைகளை 1,000,000 துவம்சம் செய்தவர்கள் மீது வரலாற்றின் பழி படிந்தது. ஒடுக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து மேலும் கிளர்ச்சிகள் தோன்றினால் அவற்றை மிருகத்தனமாக நசுக்கிவிடும் நோக்குடன் சிங்கள ஆளும் வர்க்கமானது அவசரகால சட்டங்களையும் வேறு அடக்குமுறை சட்டங்களையும் உருவாக்கி அரச அதிகாரம் மீதான தனது இரும்பு பிடியை மேலும் இறுக்கியது. சிங்கள தீவிரவாத இளைஞர்களை அரச பயங்கரவாதம் வாயிலாக நசுக்கிய பின்னர் புதிய அரசு தனது அடக்குமுறை நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் மீது திருப்பியது. முதலில் அரச ஒடுக்குமுறைக்கு சட்ட ரீதியான ஒப்புதலும் நியாயப்பாடும் கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்தது. இதன் முக்கிய நடவடிக்கையாக புதிய குடியரசு யாப்பு நிறைவேற்றப்பட்டது. இப்புதிய அரசியல் யாப்பு சிங்களத்திற்கு அரச மொழி என்ற ஏகத்தகமையையும் பௌத்த மதத்திற்கு முதன்மையான சிறப்புரிமையையும் வழங்கியது. முன்னர் வழக்கில் இருந்த சோல்வரி அரசியல் யாப்பின் 29வது விதியின் அடிப்படையில் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள், சலுகைகள் ஆகியவற்றை புதிய அரசியல் யாப்பு இல்லாதொழித்தது. அத்தோடு மொழி, மதம் ஆகியவை தொடர்பாக பண்டார் நாயக்கா வகுத்த இனவாத சட்டங்களை நாட்டின் அதி உயர் சட்டங்களாக பிரகடனம் செய்தது. தமிழ் பேசும் மக்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து திருத்தங்களையும் தீர்மானங்களையும் யாப்பமைப்பு மன்றம் திட்டவட்டமாக நிராகரித்தது. பொருத்தமான கூட்டாட்சி திட்டத்தை சமஷ்டி கட்சி முன்வைத்தது. விவாகத்துக்கு எடுக்கப்படாமலேயே அது நிராகரிக்கப்பட்டது. புதிய அரசியல் யாப்பில் தமிழ் மொழி உபயோகத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வி கண்டன. மன்றத்தின் நடவடிக்கைகளில் சிங்கள தேசிய மேலாண்மைவாதம் மமதியோடு அரசோச்சியது. இதனால் பெரும்பாலான தமிழ் உறுப்பினர்கள் நம்பிக்கை இழந்து விரக்தியோடு வெளிநடப்பு செய்தார்கள். இகழ்ச்சிக்குரிய இந்த அரசியல் யாப்பு 1972 மே 22 நிறைவேற்றப்பட்டது. இதன் விளைவாக அரச அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே தமிழருக்கு மறுக்கப்பட்டது. தேசிய இன பண்புகளை கொண்ட ஒரு மக்கள் சமுதாயம் அரசியல் வாழ்விலிருந்து முற்றாக அந்நியப்படுத்தப்பட்டது. சிங்கள தேசத்தை பிரதிநிதித்துவம் செய்த பிரதான அரசியல் கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகளை வேண்டுமென்றே தொடர்ச்சியாக மறுத்து வந்தன. இடதுசாரிகளான சமசமாய கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் 50களிலே தமிழரின் உரிமைகளுக்காக ஆதரவு குரல் கொடுத்து வந்தன. ஆனால் 60களின் தொடக்கத்திலேயே அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்கு வளைந்து கொடுத்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை அரவணைத்து கொண்டன. தமிழ் மக்களின் உரிமைகளை மறுப்பதில் அனைத்து முக்கிய சிங்கள அரசியல் கட்சிகளும் முரட்டு பிடிவாதத்தோடும் உறுதியோடும் தொடர்ந்து நிற்பதைக் கண்டு இன நல்லிணக்கத்துக்காக பாடுபடுவதில் அர்த்தமில்லை என்ற உண்மையை தமிழ் மக்கள் கசப்போடு உணர்ந்து கொண்டார்கள். சிங்கள தேசிய அரசியல் சக்திகள் தமிழருடன் ஒத்து வாழ்வதை காட்டிலும் எதிர்த்து நிற்பதற்காகவே தமக்குள் உடன்பாடு கண்டன. இதை கண்ணுற்ற தமிழ் மக்கள் தங்கள் சொந்த அரசியல் தலைவிதியை தாமே தீர்மானிக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஒரு பொது லட்சியத்திற்காக போராடும் ஒன்றுபட்ட தேசிய இயக்கமாக தமிழ் அரசியல் சக்திகள் ஒன்று திரள இந்த ஜதார்த்த புறநிலை காரணமாக அமைந்தது. இந்த இலக்கை நோக்கிய முக்கிய நிகழ்வாக அனைத்து கட்சி மாநாடு ஒன்று திருகோணமலையில் 1972 மே 14 கூட்டப்பட்டது. இங்கு சமஷ்டி கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகியவை ஒன்றிணைந்து தமிழர் ஐக்கிய முன்னணியாக வடிவெடுத்தன. இதற்கு முன் இடம்பெற்றிராத ஓர் இணைப்பு இது. தமிழ் மக்கள் தங்கள் தேசிய அடையாளத்தையும் அரசியல் சுதந்திரத்தையும் காப்பாற்ற தாம் ஒன்றிணைந்து போராட வேண்டுமென்ற அவர்களது லட்சிய உறுதியையும் இது எடுத்து காட்டியது.
தமிழ் இளைஞரின் அரசியல் வன்முறை.
நடைமுறை சாத்தியமான ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய அவசியத்தை தமிழர் ஐக்கிய முன்னணியின் தலைமை பீடம் உணர்ந்திருந்தது. ஆனால் தலைவர்களிடையே நிலவிய கருத்து பேதம் நடைமுறை செயற்திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு தடையாக நின்றது. தமிழினத்தின் சார்பாக ஜாப்பமைப்பு மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விதப்புரைகள் எடுத்த எடுப்பிலேயே தூக்கி வீசப்பட்டமை தமிழ் தலைவர்கள் மத்தியில் ஆழமான ஏமாற்றத்தை தோற்றுவித்தது. அரசு ஆட்சியில் தமிழ் மக்கள் அர்த்தபூர்வமாக பங்கெடுப்பதற்கு முற்றுமுழுதான தடை ஒன்று உருவாகி இருப்பதை இது அவர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டியது. அரசியலில் தமிழர் முற்றுமுழுதாக ஓரங்கட்டப்படுவதையும் அது முகத்தில் அறைந்தாற்போல் உணர்த்தியது. எனவே தமிழினத்தின் அரசியல் எதிர்காலம் பேராபத்துக்கு உள்ளாகி இருப்பதை தமிழ் தலைவர்கள் உணரவே செய்தார்கள். ஆனால் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவல்ல நடைமுறை செயற்திட்டம் ஒன்றை வகுக்க அவர்களால் இயலவில்லை. திருகோணமலை மாநாட்டிலே 6 அம்ச திட்டம் ஒன்றை அவர்கள் வகுத்தார்கள். ஆனால் தமிழர் ஐக்கிய முன்னணி தலைமை பீடத்தினரிடம் அரசியல் தூர நோக்கு வறண்டு போய் விட்டதையே அந்த 6 அம்ச திட்டம் அம்பலப்படுத்தியது. 1. தமிழ் மொழிக்கு உரிய திட்டவட்டமான இடம். 2. ஸ்ரீலங்கா ஒரு மதசார்பற்ற அரசாக இருத்தல். 3 சிறுபான்மை இனத்தவரின் அடிப்படை உரிமைகள் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்படுவதோடு சட்ட மூலம் செயற்படுவதற்கான உறுதிப்பாடு, 4 மனு பண்ணும் அனைவருக்கும் குடியுரிமை, 5 நிர்வாக பரவலாக்கம், 6 சாதிமுறை ஒழிப்பு. ஒருபுறம் சிங்கள அரசியல் கட்சிகள் தமது கொள்கை வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் ஒன்றிணைந்து ஒரு கட்டுருக்கமான சிங்கள பௌத்த ஏதேச்சாதிகார அரச வடிவமைப்பை உருவாக்கி கொண்டிருக்க, மறுபுறம் தமிழ் தலைவர்கள் தமது ஆரம்பகால அரசியல் லட்சியத்தை கைவிட்டு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்காத அர்த்தமற்ற பூடகமான கோரிக்கைகளை முன்வைக்க முனைந்து கொண்டிருந்தனர். தெளிவான அரசியல் தரிசனமும் உருப்படியான செயற்திட்டமும் இல்லாத காரணத்தினால் தமிழ் தலைவர்கள் மீது தீவிரவாத தமிழ் இளம் சமுதாயம் நம்பிக்கை இழந்தது. எவ்வித பயனுமின்றி 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தலைவர்கள் கடைபிடித்து வந்த சாத்வீக அரசியல் அணுகுமுறை மீது அரசியல் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர் சமூகத்திற்கு நம்பிக்கை இடிந்தது.
இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் கேட்கலாம்.